الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். பெருமதிப்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் அத்தனைக்கும் ஒரு தாக்கம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. நாம் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும், நம்முடைய செயல்பாடுகளாக இருந்தாலும், அத்தனையும் நம்முடைய நலவுக்கும் வெற்றிக்கும் காரணமாக அமைய வேண்டும். நம்முடைய செயல்கள் கைசேதமாக முடிந்துவிடக்கூடாது. மூன்று முக்கிய விடயங்களை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த மூன்று விடயங்களையும் வாழ்க்கையில் நாம் கட்டாயப்படுத்திக் கொண்டால், இன்ஷா அல்லாஹ், நாம் செய்கிற எந்த செயல்களிலும், நாம் பேசுகிற பேச்சுக்களிலும் கை சேதப்பட வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஈடுபடக்கூடிய எல்லா துறைகளுக்கும் மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. இந்த மார்க்கம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வினால் மனிதனுக்கு இறக்கி வைக்கப்பட்ட மார்க்கம். மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய வழிகாட்டல்கள் சில பொழுது ஒரு காலத்துக்கு பொருத்தமாக இருக்கும், இன்னொரு காலத்துக்கு பொருத்தமானதாக இருக்க மாட்டாது. சிலருக்கு அது பொருத்தமானதாக இருக்கும், இன்னும் பலருக்கு அது பொருத்தமானதாக அமைய மாட்டாது. அல்லாஹு தஆலா அவன் கடந்த காலங்களுடைய அறிவும் உள்ளவன், அவனுக்கு நிகழ்காலமும் தெரியும். எதிர்காலத்தில் யாருக்கு என்ன நடக்க இருக்கிறது அத்தனையும் அறிந்தவன். அவன் நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த வழிகாட்டலை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். யார் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கு இஸ்லாம் அழகாக வழிகாட்டி கொண்டிருக்கும் எல்லா காலங்களிலும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு கர்மமாக இருந்தாலும், முதலாவது நம்முடைய செயலை நாம் வஹியுடைய இல்ம், அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிற இந்த மார்க்கம், அந்த மார்க்கம் நமக்கு காட்டியிருக்கிற அந்த இல்ம், அதற்கு முன்னால் வைத்து பார்க்க வேண்டும். நான் செய்ய போகிற இந்த கர்மத்தில் எனக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறது, இதை பார்த்துதான் நம்முடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு பூரணமான மார்க்கப்பற்றுள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. மார்க்கப்பற்று, மார்க்கத்துடைய பேணுதல் என்று சொல்வது வெறும் நம்முடைய தொழுகை இபாதாத்துகள் போன்றவற்றை சரியாக செய்து கொள்வது மட்டுமல்ல, அது மார்க்கத்தின் ஒரு பகுதி மட்டும்தான். நாம் செய்கிற தொழில்களாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், வாழ்க்கையில் நாம் என்னென்னவெல்லாம் செய்கிறோமோ அத்தனைக்கும் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, மார்க்கத்துடைய வழிகாட்டல்கள் இருக்கின்றன. சஹாபாக்களிடத்தில் இருந்த மிக உயர்ந்த ஒரு பண்புதான், சஹாபாக்கள் இந்த உம்மத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள், முழுமையான தீனை பின்பற்றியவர்கள், பின்வரக்கூடியவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்களிடத்தில் இருந்த உயர்ந்த பண்பு இதுதான். தம்முடைய எந்த செயல்களாக இருந்தாலும் அவற்றை மார்க்கம் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மார்க்கத்துடைய அறிவுக்கும் முன்னால் முதலாவது அதை நிறுத்தினார்கள். ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். சஹாபாக்களில் பல தரப்பட்டவர்கள் இருந்தார்கள். கிராமங்களில் இருந்து வந்தவர்கள், நகரங்களில் இருந்து வந்தவர்கள், பல வகையான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் என்று பல வகையினர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் எப்படி தம்முடைய செயல்பாடுகளை, வாழ்க்கையில் செய்யக்கூடிய அத்தனை கருமங்களையும் வஹியுடைய இல்முக்கு முன்னால் வைத்து அதை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரியலாம். கிராமப்புறத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபிதான் அபு ஸஅலபா அல் குஷனி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா பி அர்தி ஸைத், நாங்கள் வேட்டை ஆடக்கூடிய, வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கிராமத்தில் வாழக்கூடியவர்கள். நானும் வேட்டையாடுகிறேன். அஸீது பி கௌசி வ பி கல்பி அல்லதீ லைஸ பி முஅல்லம் வ பி கல்பி முஅல்லம். சில பொழுது நான் அம்பைது வேட்டையாடுகிறேன் மிருகங்களை, சில பொழுது நாயை அனுப்பி வேட்டையாடுகிறேன். நாயில் இருவாய் இருக்கிறது, வேட்டைக்கு பயிற்றுவிக்கப்பட்ட நாய், வேட்டைக்கு பயிற்றுவிக்கப்படாத நாய். இந்த ரெண்டு வகையான நாய்களையும் வேட்டைக்கு நாம் பயன்படுத்துகிறோம். ஃபமா யஸ்லுஹுலி, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு சொல்லி தாருங்கள், இவற்றில் எதை நான் எடுக்கலாம், எதை எடுக்கக்கூடாது, மார்க்கம் எதை அனுமதிக்கிறது, எதை அனுமதிப்பதில்லை என்பதை நீங்கள் எனக்கு சொல்லி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் வேட்டைக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஹகீம் இப்னு ஹிசாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் ஒரு வியாபாரி, வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், يأتيني الرجل يسألني من البيع ما ليس عندي. என்னுடைய வியாபாரத்தில் சில மனிதர்கள் வருகிறார்கள், என்னிடத்தில் கைவசம் இல்லாத பொருட்களை அவர்கள் என்னிடத்தில் கேட்கிறார்கள். எனக்கு இந்த பொருள் தேவை, இந்த பொருள் தேவை என்று கேட்கிறார்கள். அது என்னுடைய கைவசம் இருப்பதில்லை. அப்தாஉ லஹு மின அஸ்ஸூக் ஸும்ம அபீஉ, நான் அவருக்கு தேவையான பொருள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை பஜாரில் இருந்து வாங்கி பிறகு அவருக்கு விற்கலாமா என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், லா தபி அம்மா லைஸ இந்தக், உங்களிடத்தில் கைவசம் எது இல்லையோ அதை நீங்கள் விற்பனை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், الرجل منا يلقى اخاه او صديقه اينحني له. எங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரை அல்லது தன்னுடைய நண்பரை பிரிவுக்கு பின்னால் சந்திக்கும் பொழுது தலையை குனித்து அவரை வரவேற்கலாமா, தலையை குனித்து முகமன் சொல்லலாமா? சொன்னார்கள், கூடாது. அஃபயல் தஸிமுஹு வயுகப்பிலு, அவரை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து வரவேற்கலாமா? சொன்னார்கள், அப்படியும் செய்ய வேண்டாம். அந்த மனிதர் கேட்கிறார், அப்படியாக இருந்தால் அவருடைய கையை பிடித்து முசாஃபஹா செய்யலாமா, கைலாக கொடுத்து வரவேற்கலாமா? சொன்னார்கள், ஆம், அப்படித்தான் நீங்கள் அவரை வரவேற்க வேண்டும். அன்றாடம் நாம் பலரையும் வரவேற்கிறோம், பலரையும் சந்திக்கிறோம். அதை எப்படி செய்ய வேண்டும்? அதை கூட வஹியுடைய இல்முக்கு முன்னால் வைத்து முறையை தெரிந்து செயல்படுகிறார்கள். இவர்கள் தான் சஹாபாக்கள். தாரிக் என்ற சஹாபி, தாரிக் இப்னு சுவைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன பி அர்தினா அஅநாபன், எங்களுடைய ஊரில் நிறைய திராட்சை பழம் விளைகிற ஊர், நிறைய திராட்சை பழம் விளைகிறது. அந்த திராட்சை பழத்தை எடுத்து மதுபானம் செய்கிறார்கள் எங்களுடைய ஊரில், நாமும் செய்கிறோம், அதை உட்கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், அதை நீங்கள் உட்கொள்ளக்கூடாது, மார்க்கம் மதுபானத்தை தடை செய்திருக்கிறது. சொன்னார்கள், நாங்கள் அந்த மதுபானத்தை எடுத்து நோயாளிகளுக்கு தேவையான சில மருந்து வகைகளை செய்கிறோம், அதற்கு அனுமதி இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லைஸ பிதவாயின் வலாக்கின்னஹு தா, மதுபானம் என்பது எந்த நோய்க்கும் மருந்தாக மாட்டாது, அதுவே ஒரு நோய் என்று சொன்னார்கள், அனுமதி கொடுக்கவில்லை. அந்த சஹாபி அந்த மருத்துவ முறையை விட்டு விடுகிறார். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், பித்ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் எங்களுடைய ஊரில் நிறைய பருகிறார்கள், இதற்கு அனுமதி இருக்கிறதா? பித்ஆ என்பது தேனை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு வகையான மதுசாரம், அதற்கு மது என்று பெயர் சொல்லப்படுவதில்லை. யமன் நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட ஒன்றை மதுபானமாக பயன்படுத்தி வந்தார்கள். அதனுடைய பெயர் வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் வந்து கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், இதை பாவிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு ஷராபின் அஸ்கர் ஃபஹுவா ஹராம், போதையை ஏற்படுத்தக்கூடிய எந்த பானமாக இருந்தாலும் சரி, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு வழிகாட்டி விடுகிறார்கள். அந்த கூட்டம் அன்று அந்த பானத்தை உட்கொள்வதை விட்டது, அதற்கு பிறகு அதன் பக்கம் திரும்பி பார்க்கவும் இல்லை. சஹாபாக்கள் இப்படித்தான் தம்முடைய எல்லா காரியங்களையும், தொழில் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அத்தனையையும் வஹியுடைய இல்முக்கு முன்னால் வைத்து தீர்மானிக்கிறார்கள். அன்ன தபீபன் ஜாஅ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வைத்தியர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். அவருடைய கேள்வி, அவர் சொல்கிறார், நான் ஒரு நோய்க்கு மருந்து தயாரிக்கிறேன். அந்த மருந்து தயாரிக்கும் பொழுது தவளையின் ஒரு பகுதியை அதில் சேர்க்க வேண்டும், மிஸ்தான், தவளை, தவளையை கொலை செய்து அதில் ஒரு பகுதியை நான் அந்த மருந்தில் சேர்க்கிறேன், இந்த மருந்தை செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவளையை கொல்லக்கூடாது, தவளையை கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது, அவரை தடுத்து விடுகிறார்கள். அதிபுர் ரபி என்ற சஹாபியுடைய மனைவி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் வஃபாத்தாகிவிட்டார், இருக்கிறது பெண் பிள்ளைகள் மட்டும்தான், பெண் ஒரு மகள் தான் இருக்கிறார், அவளை நான் திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தால் எனக்கு பணம் தேவைப்படும். ஆனால் என்னுடைய கணவர் மௌத்தானதும் கணவருடைய சகோதரர் வந்து சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி நடக்க வேண்டும்? எனக்கு வஹியுடைய இல்ம் என்ன வழிகாட்டுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து முன்வைத்து அதனுடைய பதிலை எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் குடும்ப சச்சரவை, குடும்ப பிரச்சனையை ஏற்படுத்தியதற்கு பின்னால் தான் நாம் மார்க்கத்தை நாடுகிறோம். அவர்கள் பிரச்சனைப்படுவதற்கு முன்னால் வஹியுடைய இல்முக்கு முன்னால் வந்து தம்முடைய தேவையை முன்வைக்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் சுவையினப்பட்டு படுக்கையில் இருக்கிறார்கள். இது என்னுடைய மரணப்படுக்கை தான் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க வருகிறார்கள். சஅத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பலக பி மினல் வஜஈ மா தரா, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோய், இதனுடைய கொடூரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். எனக்கு வானதூமால், எனக்கு நிறைய பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. வலாயரி துணி இல்லபன துல்லி வாஹிதா, எனக்கு வாரிசாக வருவதற்கு என்னுடைய ஒரே ஒரு மகள் மட்டும்தான், வேறு யாரும் வாரிசாக வருவதற்கு குழந்தைகள் இல்லை. இப்பொழுது என்னுடைய இந்த செல்வத்தை மூன்றாக பிரித்து அதில் இரண்டு பகுதியை சதகா கொடுத்து விடுவோமோ என்று நான் யோசிக்கிறேன். அதற்கு அனுமதி இருக்குதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இறுதியில் அவர்களுக்கு மூன்றில் ஒரு பகுதியை மட்டும் சதகா கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். ஒரு பெண் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகளை நான் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு திருமணம் செய்து வைத்தேன். பிறகு என்னுடைய மகளுக்கு ஒரு நோய் ஏற்பட்டது, ஹஸ்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் அவருக்கு ஏற்பட்டது. அந்த நோயின் காரணத்தினால் தலைமுடிகள் எல்லாம் உதிர்ந்து விழுந்து விட்டன, தலைமுடி போய்விட்டது. திருமணம் முடித்த அந்த கணவர் அவசரமாக இந்த பெண்ணை, மணப்பெண்ணை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அவசரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், பொய் முடியை வைத்து கட்டியாவது இந்த திருமணத்தை செய்து முடித்து விடுவோம். கணவர் அவசரப்படுகிறார் தானே, பொய் முடியை வைத்து இந்த திருமணத்தை முடித்து விடுவோம். இதற்கு அனுமதி இருக்கிறதா யார் ரசூலல்லாஹ், அஸாஸிலுஹா, இது செய்யலாமா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் வாஸிலஹ வல் முஸ்தௌஸிலஹ, இந்த காரியத்தை செய்வது அல்லாஹ்வுடைய லானத்தை உண்டாக்கும், நீங்கள் செய்ய வேண்டாம் என்று தடை செய்கிறார்கள். திருமண விஷயங்கள் என்று வரும்பொழுது, திருமண பெண்ணை அலங்கரிப்பது என்று வரும்பொழுது அதையும் வஹியுடைய இல்முக்கு முன்னால் வைக்கிறார்கள். இந்த இல்ம் எனக்கு என்ன வழிகாட்டுகிறது, மார்க்கம் எனக்கு இதில் என்ன வழிகாட்டுகிறது. ஒரு சஹாபி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உக்துதிப்து ஃபீ கஸ்வதி கதா, அல்லாவின் பாதையில் செல்லக்கூடிய ஒரு படையுடன் என்னுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு தயாராகி ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அந்த படையுடன் செல்வதா அல்லது மனைவியுடன் செல்வதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனைவியுடன் சேர்ந்து மனைவிக்கு துணையாக ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். சில சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குரங்கு என்பது ஒரு காலத்தில் ஒரு சமூகம் குரங்குகளாக மாற்றப்பட்ட ஒரு சரித்திரம் இருக்கிறது, இப்பொழுது இருக்கிற இந்த குரங்குகள் அந்த சந்ததியில் வந்ததா என்று கேட்கிறார்கள். விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஒன்று அல்லது ஒரு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்று நாம் சொல்லலாம். அதையும் வஹியுடைய அறிவுக்கு முன்னால் வந்து அவர்கள் அந்த கேள்வியை வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹு தஆலா ஒரு மனித சமூகத்தை உருமாற்றினால் அவர்களுக்கு பரம்பரையை ஏற்படுத்த மாட்டான், அந்த சமூகம் அவர்கள் உலகத்தை விட்டு முடிந்து போய்விடுவார்கள், அவர்களுக்கு பரம்பரை வருவதில்லை என்று சொன்னார்கள். அத்துடன் இந்த குரங்குகள் அவர்கள் உருமாற்றப்படுவதற்கு முன்னாலும் உலகத்திலே இருந்தது என்று சொன்னார்கள். அதற்கு முன்பும் இந்த குரங்குகள் உலகத்திலே இருந்தன என்று சொன்னார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு குதிரையை அல்லாஹ்வின் பாதையில் ஒருவருக்கு சதகாவாக கொடுத்தேன், ஆனால் அந்த மனிதர் அதை சரியாக பாவிக்கவில்லை, பஜாரில் நான் போயிருந்த நேரத்தில் அது அங்கே விற்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தேன், அது ஒரு நல்ல சிறந்த குதிரை என்றதனாலதான் நான் அதை கொடுத்தேன், அதை நான் மீண்டும் வாங்கலாமா என்று கேட்கிறார்கள். ஒரு பொருளை வாங்குவதற்கு, ஒரு மிருகத்தை வாங்குவதற்கு, ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு அதையும் வஹ்யுடைய இல்முக்கு முன்னால் வைத்து தீர்மானிக்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஜாஹிலியா காலத்தில் நான் ஒரு நேர்ச்சியை வைத்திருந்தேன், மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு நாள் ஒரு இரவு இஸ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நேர்ச்சை வைத்திருந்தேன், இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன், இப்பொழுது அந்த நேர்ச்சையை நான் என்ன செய்ய வேண்டும், நேர்ச்சை வைத்தது போல இஸ்திகாஃப் இருக்க வேண்டுமா தேவையில்லையா என்று கேட்கிறார்கள். தன்னுடைய தீன், தன்னுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு அமல், அதையும் வஹ்யுடைய இல்முக்கு முன்னால் வைத்து அனுமதியை பெற்று அதற்கு பின்னால் அதை அமுல்படுத்துகிறார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் திடீர் என்று மரணித்து விட்டார்கள், கடைசி நேரத்தில் அவர்களுக்கு பேசிக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் அமையவில்லை, அவர்கள் பேசியிருந்தால் கட்டாயமாக ஏதாவது சதக்கா கொடுக்க சொல்லியிருப்பார்கள். இப்பொழுது அவருக்காக நான் ஒரு சதகாவை கொடுக்க விரும்புகிறேன், இதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஆம், உங்களுடைய தாய்க்காக நீங்கள் சதகா கொடுங்கள். அபூஜஹலுடைய குடும்பத்தை சேர்ந்த சில நபர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அலி இப்னு அபி தாலிப் உங்களுடைய மருமகன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலுடைய மகளை திருமணம் கேட்டு வந்திருக்கிறார்கள், பாத்திமா ஏற்கனவே ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனைவியாக இருக்கும் பொழுது திருமணம் பேசி வந்திருக்கிறார்கள், இப்பொழுது எங்களுக்கிடையில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது, சிலர் சொன்னார்கள் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருக்கிறார்கள், அதனால் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டு முடிவு செய்யுங்கள், இந்த திருமணத்தை நாம் செய்து வைக்கட்டுமா என்று வந்து கேட்கிறார்கள். ஒரு பெண் வருகிறார்கள், யார் ரசூல் அல்லாஹ், என்னை இன்ன இன்ன ஆண்கள் திருமணம் கேட்டு வந்திருக்கிறார்கள், நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும். இப்படி சஹாபாக்களை பார்த்தால் தம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற எல்லா கர்மங்களையும் வஹ்யுடைய இல்முக்கு முன்னால் வைத்து தீர்மானம் எடுக்கிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாமும் இந்த முடிவுக்கு வர வேண்டும். ஒரு பூர்த்தியான தீனுடைய பற்றுள்ள ஒரு முஃமினாக வாழ வேண்டும் என்று நாம் விரும்பினால் இந்த தீர்மானத்துக்கு வராமல் ஒரு பொழுதும் நாம் அந்த இலக்கை அடைய முடியாது. வாழ்க்கையில் நாம் எந்த துறையில் இருந்தாலும் சரி, நம்முடைய ஒவ்வொரு கர்மங்களையும் வஹ்யுடைய இல்முக்கு முன்னால் வைத்து மார்க்கம் இதற்கு என்ன சொல்கிறது, என்ன வழிகாட்டல் என்பதை தெரிந்து நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ், நாம் செய்கிற எந்த காரியத்திலும் உலகத்திலோ மறுமையிலோ கை சேதப்பட வேண்டிய நிலை நமக்கு வரமாட்டாது. இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு கர்மமாக இருந்தாலும் அவசரப்பட்டு அதை முடிவெடுத்து விடாமல் குறைந்தபட்சம் ஓரிரு நிமிஷங்களாவது ஒதுக்கி நான் இந்த காரியத்தை ஏன் செய்கிறேன் என்ற கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் கேட்டு சரியான நோக்கத்தில் அதை செய்ய வேண்டும். ஒரு பயணம் போவதாக இருந்தாலும், ஒரு சதகா கொடுப்பதாக இருந்தாலும், ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும், ஒரு திருமணத்தில் பங்கெடுப்பதாக இருந்தாலும், நாம் முதலில் கொஞ்ச நேரம் எடுத்து நம்முடைய உள்ளத்துடன் பேச வேண்டும். என்ன நோக்கத்தில் நான் இதை செய்கிறேன்? நோக்கங்கள் தவறி போய்விட்டால் நாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களும் வீணாகி போய்விடும். அதற்கு எந்த நன்மையும் அமைய மாட்டாது. ஹிஜ்ரத் போயிருக்கிறார்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. மிக உயர்ந்த ஒரு அமல் ஹிஜ்ரத் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஹுத்பா செய்தார்கள். அந்த ஹுத்பாவில் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே அவர்களுடைய நீயத்தை பொறுத்தது. யாரெல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் நோக்கி ஹிஜ்ரத் வந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நோக்கி ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவிம்ராஅத்தின் யன்கிஹுஹா, யாரெல்லாம் துனியாவுடைய ஏதாவது ஒன்றை அடைவதற்காக வேண்டி மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்தார்களோ, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் மதீனாவுக்கு வந்தார்களோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலா மஹாஜரைலை, அவர்கள் எதற்காக ஹிஜ்ரத் செய்தார்களோ அதற்காகத்தான் அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் நோக்கியதாக அவர்களுடைய ஹிஜ்ரத் அமைய மாட்டாது என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய எத்தனையோ அமல்கள், நம்முடைய நோக்கங்கள் சரியில்லை என்ற காரணத்தினால் வீணாகி போய்விடுகின்றன. நாம் ஒரு திருமணத்தில் பங்கெடுக்கிறோம், ஒரு வலீமாவில் பங்கெடுக்கிறோம். வலீமாவில் பங்கெடுப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு மார்க்கத்துடைய கடமை. வலீமாவுக்கு சொல்லப்பட்டால், அழைக்கப்பட்டால், உலமாக்கள் சொல்கிறார்கள் அதற்கு பதில் அளிப்பது ஃபர்து ஐன். அதற்கு நன்மை இருக்கிறது. ஒரு திருமணத்துக்கு ஒரு வலீமாவுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில பொழுது நாம் அந்த வலீமாவுக்கு செல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே வருகிற எண்ணம், என்னுடைய வலீமாவுக்கு அவர் வந்தார், அதனால் இந்த வலீமாவுக்கு போகாம இருக்க இயலாது. வலீமாவுடைய அழைப்பு வந்த கார்டு வந்ததுமே நாம் யோசிக்கிறோம், இது என்றால் எந்த காரணமும் சொல்ல முடியாத ஒரு அழைப்பு, இது என்றால் தவிர்க்க முடியாத ஒன்று, போய்தான் ஆக வேண்டும். காரணம் சொல்லி இதில் இருந்து எனக்கு தவிர்ந்து கொள்ள முடியாது. அன்பான சகோதரர்களே, ஒரு ஃபர்து ஐனுடைய நன்மையை சம்பாதிக்க முடியுமான ஒரு அமலை நாம் ஒரு தப்பான நீயத்தின் காரணத்தினால் இழந்து விடுகிறோம். ஜனாசா தூரத்தில் ஒரு மனிதருடைய ஜனாசா செய்து கேள்விப்படுகிறது. நாம் நினைக்கிறோம் எங்களுடைய வீட்டில் நடந்த ஜனாசாவுக்கு அவர்கள் தூரத்தில் இருந்து கஷ்டத்துடன் வந்து பங்கெடுத்தார்கள், இப்பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு ஜனாசா, நாங்கள் அதிலே கலந்து கொள்ளவில்லையானால் அது நமக்கு சரியில்லை. ஒரு நாள் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து நாம் அங்கே சென்று ஜனாசாவில் கலந்து கொள்கிறோம், நமக்கு இதில் என்ன நன்மை கிடைக்கப் போகிறது? ஜனாசாவில் கலந்து கொள்வது இதற்கு பெரும் நன்மை இருக்கிறது. ஆனால் நம்முடைய நோக்கங்கள் தவறிவிடுகிற காரணத்தினால் அந்த நன்மையை நாம் இழந்து விடுகிறோம். எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு தீர்மானம் எடுக்காமல் கொஞ்சம் நம்முடைய உள்ளத்துடன் பேசி, நான் எந்த நோக்கத்தில் இதை செய்கிறேன், நான் கொடுக்கக்கூடிய இந்த விருந்து, இந்த விருந்தை நான் எதற்காக செய்கிறேன் என்பதை கேட்டு, பிழையான முடிவுகளை மறுத்து, பிழையான நோக்கங்களை மறுத்து, சரியான நோக்கத்தை கொண்டு வந்துதான் அந்த காரியத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரஐது ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னா, நான் சுவர்க்கத்தில் ஒரு மனிதரை பார்த்தேன், அவர் மிக சந்தோஷமாக சுவர்க்கத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பெரிய அமல் செய்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அவர் என்ன அமல் செய்தார் என்று பார்த்தால், அவர் ஒரு நாள் பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது போகிற வருகிறவர்களுக்கு ஒரு மரக்கிளை தடையாக இருக்கிறது. அவர் மனதில் நினைத்துக் கொண்டார், இந்த மரக்கிளையை நான் இந்த இடத்தில் இருந்து அகற்றிவிட்டால் போக்குவரத்து செய்யக்கூடியவர்கள் கஷ்டமில்லாமல் பயணம் செய்வார்கள் என்ற நீயத்துடன் அந்த மரக்கிளையை வெட்டி அந்த இடத்திலிருந்து ஒதுக்கிவிட்டார். சொன்னார்கள், இந்த அமலுக்காகத்தான் அவர் சொர்க்கத்துக்கு வந்திருந்தார். நாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறவரை பார்த்து அமல் செய்கிறார் என்று யோசிக்கவும் மாட்டோம். ஆனால் இந்த ஒரு அமல்தான் அவருக்கு சொர்க்கத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. கம் மின் அமல் யுதஸவ்வரு மின் அமாலி துன்யா ஃபபிஹுஸ்னி நியத்தி யஸீரு மின் அமாலில் ஆஹிரா. மனிதர்கள் செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்கள் வெளிப்படையில் பார்த்தால் உலக காரியங்கள் போல மக்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய உள்ளத்திலே இருக்கிற நல்ல நோக்கத்தின் காரணத்தினால் அது ஆகிரத்துக்குரிய சுவர்க்கத்துக்குரிய அமலாக மாறிவிடுகிறது. அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய செலவுகளாக இருந்தாலும், ஒரு தடவை நாம் அதன் ஆரம்பத்தில் ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷத்தையாவது ஒதுக்கி நம்முடைய உள்ளத்திலே கேட்க வேண்டும், எதற்காக நீ இதை செய்கிறாய்? சரியான நோக்கத்தில் தானா செய்கிறாய்? இல்லை என்றால் ஆகரத்தில் போய் வெறும் கற்பனையில் நாம் இருப்போம். நிறைய அமல் செய்திருக்கிறேன், என்ன கொண்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆகரத்தில் போய் பார்த்தால் ஒன்றுமே இருக்க மாட்டாது. நீங்கள் யார் யாருக்காக செய்வீர்களோ அவர்களிடத்திலேயே கூலிகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிவிடுவார். அல்லாஹு தஆலா அனைவரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாப்பானா? அன்பான சகோதரர்களே, நாம் எந்த கர்மத்தை செய்வதாக இருந்தாலும் நம்முடைய நோக்கங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நாடிவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நலவை கேட்காமல் அந்த கர்மத்தை செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மக்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனா அல்இஸ்திஹாரா ஃபில் உமூரி குல்லிஹா கமா யுஅல்லிமுனா அஸ்ஸூரத மினல் குர்ஆன். ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹ்விடத்தில் எப்படி நலவை கேட்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தருவார்கள். அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், குர்ஆனுடைய ஒரு புதிய சூரா இறங்கினால் அதை எப்படி முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு கற்றுத்தருவார்களோ அதுபோல் நமக்கு இஸ்திஹாராவை கற்றுத்தருவார்கள். எந்த ஒரு கர்மத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, இஸ்திஹாரா என்ற ஒரு முறையை மார்க்கம் வைத்திருக்கிறது. நலவை கேட்பதற்கான ஒரு முறை, இரண்டு ரகாத்துகள் ஃபர்து அல்லாத நஃபில் தொழுகையில் இரண்டு ரகாத் தொழுதுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை, அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய காரியத்தில் நலவை கேட்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் நினைக்கிறார்கள் இஸ்திஹாரா என்பது பெரும் பெரும் விஷயங்களுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். ஒரு திருமணம் செய்கிறோம், செய்து வைக்கிறோம், அல்லது ஒரு காணி வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், இதற்கு மட்டும்தான் இஸ்திஹாரா என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ஃபில் உமூரி குல்லிஹா, மனிதன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய சிறிய பெரிய எல்லா கர்மங்களிலும் இஸ்திஹாரா இருக்கிறது. சிலர் நினைக்கிறார்கள் ஏதாவது ஒன்றை முடிவெடுப்பதில் தடுமாற்றம் இருந்தால் மட்டும்தான் இஸ்திஹாரா செய்ய வேண்டும். அப்படியும் இல்லை. தடுமாற்றத்துக்கு அல்ல, ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய நாடும் பொழுது, ஒரு பயணம் செய்ய போகிறோம், ஒரு பொருளை வாங்க போகிறோம், ஒரு இடத்துக்கு போக போகிறோம், குறிப்பிட்ட ஒரு மனிதனை சந்திக்க நாடுகிறோம்,
அவரிடத்தில் ஒரு விஷயத்தை பேச போகிறோம். நம்முடைய நோய்க்கு, நம்முடைய குழந்தையுடைய நோய்க்கு ஒரு வைத்தியரிடத்திலே மருத்துவத்துக்காக செல்ல போகிறோம். ஒரு பொருளை நாம் விற்க போகிறோம். ஒரு பயணத்தை நாம் சொந்த வாகனத்தில் செய்ய போகிறோம் அல்லது பொது வாகனத்தில் செய்ய போகிறோம். இப்படி எதுவாக இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு செல்ல போகிறோம். இமாம் நாவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இபாதாத்துகளுக்கு இஸ்திகாரா இல்லை, ஆனால் இந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு செல்வதா, இந்த கூட்டத்துடன் இந்த குரூப்புடன் சென்றான் ஹஜ்ஜுக்கு செல்வதா என்பதற்கு இஸ்திகாரா இருக்கிறது, அதற்கும் இஸ்திகாரா செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். இப்படி நாம் வாழ்க்கையில் எந்த கர்மத்தை செய்வதாக இருந்தாலும் இஸ்திஹாரா அல்லாஹ்விடத்தில் அந்த மார்க்கம் சொல்லி இருக்கிற முறையில் நலவே கேட்காமல் நாம் செய்யக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ்க்கையில் செய்கிற எந்த ஒரு காரியமும் நஷ்டத்தில் போய் முடிய மாட்டாது, கை சேதத்தில் முடிய மாட்டாது. மன் யுஅத்தல் இஸ்திஹாரா லம் யும்னல் கைரா. உலமாக்கள் சொல்கிறார்கள், யாருக்கு தான் செய்கிற எல்லா கர்மங்களிலும் இஸ்திஹாரா செய்து முடிவெடுக்கிற அந்த பாக்கியம் கிடைத்து விட்டதோ அவர்கள் நலவுகளில் இருந்து ஒரு நாளும் தடுக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு பெரும் பரக்கத்துகளை வாழ்க்கையில் பார்த்துக் கொள்ளலாம். ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஹாரா செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சாதாரணமான மனித பண்பில் இருந்து மலக்குகளுடைய பண்பை, மலக்குகளுக்கு இருக்கிற தன்மையை அவன் அடைய ஆரம்பிக்கிறான். மலக்குகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சொந்தமாக எந்த ஆசையும் கிடையாது. அதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிட வேண்டும், அங்கு போக வேண்டும், இங்கு போக வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும், இவரை சந்திக்க வேண்டும் என்ற எந்த தேவைகளோ ஆசைகளோ மலக்குகளுக்கு இருப்பதில்லை. மலக்குகளுடைய ஒரே வேலை எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். என்ன அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு என்ன வருகிறது என்பதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். கட்டளை வந்துவிட்டால் அதை அமுல்படுத்தி முடிப்பார்கள். இதுதான் மலக்குகளுடைய தன்மை. மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. மனிதர்களுக்கு நிறைய தேவைகள், மனிதர்களுக்கு நிறைய ஆசைகள், திடீர் திடீர் என்று தேவைகள் வரும், ஆசைகள் வரும். அந்த இடத்துக்கு போய்விட்டு வந்தால் நல்லது, அங்கே போய் ஒரு சாப்பாடு சாப்பிடலாம், அவரை சந்திக்கலாம், இவரை சந்திக்கலாம், அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் மனிதருக்கு நிறைய வரும். மனிதர்களை பொறுத்தவரையில் பொதுவாக இப்படிப்பட்ட தேவைகள் வந்தால், ஆசைகள் வந்தால் அவர்கள் யாரிடத்திலும் கேட்பதில்லை, வாங்கி விடுவார்கள், செய்து விடுவார்கள், கொடுத்து விடுவார்கள். ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் சாதாரணமாக மற்ற மனிதர்களைப் போல இந்த முடிவுகளை எடுக்காமல் எந்த ஒரு ஆசை வந்தாலும் தேவை வந்தாலும் இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு குறிப்பிட்ட அந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த காரியத்தில் எனக்கு நலவு இருந்தால் இதை நீ செய்து தருவாயாக, இதில் நலவு இல்லை, இதுல தீங்கி இருந்தால் இதை என்னை விட்டு திருப்பி விடுவாயாக என்று ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார் என்றால், இவர் சாதாரண மனிதர்களுடைய தன்மையில இருந்து விலகி மலக்குகளுக்கு இருக்கக்கூடிய தன்மை, யா அல்லாஹ் எனக்கு இந்த ஆசை வந்திருக்கிறது, இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று என்னுடைய மனசு சொல்கிறது, ஆனாலும் நான் முடிவெடுக்கவில்லை, உன்னுடைய விருப்பத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்காக காத்திருக்கிறார். ஆகவேதான் இவர் சாதாரண மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மனித தன்மையிலிருந்து வேறுபட்டு மலக்குகள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மலக்கியத்தை நோக்கி உயர்கிறார். அன்பான சகோதரர்களே, இஸ்திஹாரா செய்வதனால் வாழ்க்கையில் பெரும் பரக்கத்துகளை பெற்றுக் கொள்ளலாம். நம்முடைய எல்லா கர்மங்களிலும் அல்லாஹ்வுடைய அந்த நலவை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். கியாமத்துடைய நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் பேச்சுக்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த கேள்வி கணக்கில் நான் சரியான பதிலை கொடுத்து விடுவேன் என்று சொல்லி யாருக்குமே துணிந்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த கேள்வி கணக்கு என்பது பயங்கரமானது, யாரிடத்திலையாவது அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்து விடுவான் என்றால் நிச்சயமாக அவர் அசாபில் மாட்டிக் கொள்வார், தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, யாருக்கும் துணிந்து நான் பதில் கொடுத்து விடுவேன் என்று சொல்ல முடியாது. என்றாலும் கூட தம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் தாமாக முடிவு செய்யாமல் யாரெல்லாம் இஸ்திஹாரா செய்கிறார்களோ அவர்கள் நாளைக்கு விசாரிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சொல்வதற்கு ஒரு குறைந்தபட்ச பதில் இருக்கிறது. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நல்லதை கேட்டுவிட்டுதானே செய்தேன், எனக்கு இது தீங்காக அமையும் என்றிருந்தால் இதை தடுத்துவிடு, இது எனக்கு வேண்டாம் என்று உன்னிடத்திலே கேட்டுதானே நான் அந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்வதற்கு ஒரு உதிர் இருக்கிறது, ஒரு பதில் இருக்கிறது. அதை சொல்லிவிடுவோம் என்று யாருக்கும் துணிந்து சொல்லிவிட முடியாது. கேள்வி கணக்கு பயங்கரமானது. என்றாலும் கூட அல்லாஹ்விடத்திலே கேட்டு செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்கதியான நிலையை ஏற்படுத்தி விட மாட்டான். ஆகவே அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும் இந்த மூன்று விடயங்களையும் பேணி, இந்த மூன்று விடயங்களையும் நாம் முக்கியத்துவத்துடன் செய்து முடிவெடுப்போம். இன்ஷா அல்லாஹ் உலகத்திலோ மறுமையிலோ அவற்றுக்காக கை செய்யப்பட வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக.